லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம் நாடக மேடை மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், திருமண வாக்குறுதி. அன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலில் மெய்ப்பு பணி சார்ந்த ஒரு சில கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பில் திருமண விழாவுக்கு தயாரிப்பு என்ற பகுதியின் இறுதி மூன்று பத்திகளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பதிவு செய்துள்ள கருத்துக்களின் சுருக்கம் இதோ. சில வேளைகளில் தம்பதியர் தங்கள் திருமணத்தின் போது வாக்குறுதி அளிக்கும் வார்த்தைகளின் இறையியல் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை முற்றிலுமாக உணர்ந்திருப்பதில்லை. இந்த வாக்குறுதி நிகழ்காலத்திற்கானது மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் மரணம் வரை தொடரப்பட வேண்டியது. சுதந்திரமும் விசுவாசமாக இருத்தலும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல என்பதையும் இங்கு வலியுறுத்தி காட்ட வேண்டும். வாக்குறுதிகள் கட்டாயத்தின் பேரில் காப்பாற்றப்படக்கூடாது, அதேவேளை தியாகங்கள் இல்லாமலேயே காப்பாற்றப்பட முடியும் எனவும் எண்ணக்கூடாது. இளையோர் தங்கள் திருமண நாளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் தொடரப்பட வேண்டிய வாக்குறுதியை மறந்துவிடுகின்றனர் என்கின்றனர் கென்யா நாட்டு ஆயர்கள். இத்திருவருள் சாதனத்தை ஒரு நேரத்திற்குரிய ஒன்றாக பார்க்காமல் வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒன்றாக நோக்க இளையோருக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும். திருமண வாழ்வின் அனைத்து அங்கங்களும் ஒரு திருவழிபாட்டு மொழியின் தொடர்ச்சியாக மாறி ஒரு வகையில் பார்த்தால் தாம்பத்திய வாழ்வே திருவழிபாடாகின்றது.
வேறுபாடு சித்திரம், எழுதியவர் ஜெயக்குமார்.
கீதா, கீதா,
இத வந்துட்டேங்க. ஏங்க, ஆபீஸ் 10 மணிக்கு தானே, அதுக்குள்ள எதுக்குங்க இப்படி பறக்குறீங்க?
என்ன பண்றது, இப்பதான் நான் தற்காலிக ஊழியனா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஆபீஸ்ல மேனேஜர் என்னத்தான் அங்க போ இங்க போ அதை இதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்றது?
அதுக்காக இப்படி சாப்பிடாம கொள்ளாம ஏன் தான் பறக்குறீங்களோ?
கீதா, வேலை கிடைக்கிறதெல்லாம் இப்ப குதிரை கொம்பா இருக்கு. என்ன பண்றது, நானும் பல இடத்துல வேலைக்காக அலைஞ்சிட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் இப்ப கிடைச்ச வேலை நிரந்தரமாகணுங்கிறதுக்காக மேனேஜர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை போல இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஊழியன்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐயோ, நேரம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா கீதா?
போயிட்டு வாங்க.
குட் மார்னிங் கதிரவன் சார்.
குட் மார்னிங் மோகன்.
என்ன சார், இன்னும் மேனேஜர் வரலையா?
மணி இப்பத்தானப்பா 10 ஆகியிருக்கு, இனிமேதான் வருவாரு.
ஆமா ஆமா, இப்பதானே மணி 10 ஆச்சு.
ஏ மோகன், நீங்க எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்க?
9 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் சார்.
எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆபீஸ்க்கு வரீங்க?
மேனேஜர் தான் காலையில சீக்கிரமா வந்துரு மோகன் அப்படின்னு சொன்னாரு.
ஏ மோகன், நான் தெரியாம தான் கேக்குறேன், மேனேஜர் சொன்னாருங்கிறதுக்காக 10 மணி ஆபீஸ்க்கு 9 மணிக்கே வந்து எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க?
என்ன சார் அப்படி கேக்குறீங்க, நம்மோட மேனேஜர் தானே நமக்கு அதிகாரி, அவருக்கு சீக்கிரமா வாங்கன்னு சொன்னா நாம வந்துதானே சார் ஆகணும், அவர் சொல்றத கேட்டு நடக்கிறதுக்கு தானே நமக்கு சம்பளம் தர்றாங்க.
அதெல்லாம் இருக்கட்டும் மோகன், நாம வேலை நேரத்துக்கு வந்து ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு போறதுக்கு தான் நாம சம்பளம் வாங்குறோம்.
அதுவும் சரிதான் சார், ஆனா மேனேஜர் சொல்லும் போது சரின்னு தானே சொல்லி ஆகணும்.
அதுக்காக உங்களை வர சொன்ன மேனேஜரு மணி 10 ஆகியும் இன்னும் வரல, தெரியுதுல்ல? அவரு உங்களை சீக்கிரம் வாங்கன்னு சொன்னது ஆபீஸ் நேரத்துக்குன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா மோகன்?
புரியுது சார்.
சரி சரி, போய் உங்க சீட்ல உட்காந்து வேலையை பாருங்க, மேனேஜர் வந்துருவாரு.
சரி சார்.
என்னங்க
கீதா, எங்க சாப்பாட்டு பையே?
என்னங்க, என் தம்பி வந்திருந்தான்.
அப்படியா, என்ன விஷயமா?
எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாங்க.
அடடே, என்னவா?
அவங்களுக்கு கை கால்லாம் வீங்கி இருக்கான், அதனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம்.
ஆஹா, அவங்களுக்கு ஏற்கனவே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல?
ஆமாங்க. எங்க சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துருங்க, நாம போய் பாத்துட்டு வந்துடலாம்.
சரி கீதா.
நேத்து மாதிரி தாமதமா வராம இன்னைக்கு ஆபீஸ் விட்ட உடனே நேரே வீட்டுக்கு வந்துருங்க. அப்பதான் நாம கிளம்பி போறதுக்கு சரியா இருக்கும்.
சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ ரெடி ஆயிடு.
சரிங்க.
மோகன்
சார்,
ஆபீஸ்ல எக்கச்சக்கமான பில்ஸ் அப்படியே பெண்டிங்ல இருக்கு, இதெல்லாம் நீங்க கவனிக்கலையா
சார்? அது
இந்நேரம் அந்த பில்ஸ் எல்லாம் ஹெட் ஆபீஸ் போயிருக்கணும். போங்க, போய் அதெல்லாம் பார்த்து அனுப்புங்க.
சரி சார்.
இன்னொரு முக்கியமான விஷயம்
சொல்லுங்க சார்.
நாளைக்கு மறுநாள் நம்ம ஆபீஸ்க்கு ஆடிட் வர்றாங்களாம், அதனால அந்த அக்கௌண்டன்ட் கூட இருந்து அந்த கணக்கெல்லாம் பெண்டிங் இல்லாம பார்த்து முடிச்சிருங்க.
சரி சார்.
அப்படியே உங்களோட வேலையெல்லாம் பாத்துக்குங்க.
பாத்துக்கிறேன் சார்.
மோகன், மேனேஜர் என்னங்க
சொன்னாரு? உங்ககிட்ட இருக்கிற பில்ஸ் எல்லாம் உங்க கூட இருந்து இன்னைக்குள்ள முடிக்க சொன்னார் சார்.
ஃபேக்டரியில இருந்து நேத்து காலையில தான் இந்த பில்ஸ் எல்லாம் வந்தது, அதுக்குள்ள இன்னைக்கு முடிச்சு கொடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாவம், நீங்க என்ன செய்வீங்க? சரி, இந்தாங்க இந்த ஃபைல்ல உள்ள பில்ஸ் எல்லாம் பாருங்க மோகன்.
சரி சார்.
என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?
என்ன கீதா பண்றது, ஆபீஸ்ல வேலை அதிகம், அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
கொஞ்சமா, மணி என்ன பாத்தீங்களா? 10:30 ஆச்சு.
அதுக்குள்ள 10:30 ஆயிடுச்சா? ஆமா.
உங்ககிட்ட காலையில நான் என்ன சொன்னேன்?
ஆஸ்பத்திரி போய் உங்க அம்மாவை பாக்கணும்னு. என்ன பண்றது? சரி கீதா, நாளைக்கு போயிடலாம்.
நாளைக்கும் நீங்க ஏதாவது வேலை வச்சுக்கிட்டு இருப்பீங்க.
ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை கீதா, என்ன பண்றது, செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாத.
ஆமா, இப்படியே சொல்லுங்க. எங்க அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியலையே.
கீதா, இதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? நாளைக்கு கட்டாயம் போய் பாத்துடலாம்.
அவங்க என்ன பாக்கணும்னு சொன்னாங்களாம்.
நாளைக்கு காலையில 6:00 ரெடி ஆயிடு. உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுட்டு நான் அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். சாயங்காலமா ஆபீஸ்ல இருந்து வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற?
அது சரிங்க. உங்களுக்கு சாப்பாடு?
நான் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்.
சரிங்க, அப்ப காலையிலேயே கிளம்பி போயிடலாம்.
சரி கீதா. கீதா.
என்னங்க?
என்ன கீதா, நீ வீட்டுக்கு வந்துட்டியா?
பின்ன, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் ராத்திரி 8:00 வரைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், நீங்க வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் ஆஸ்பத்திரில இருந்து நானே வீட்டுக்கு வந்துட்டேன்.
அது ஆபீஸ்ல ஆடிட்டிங் நடக்குது, அதனாலதான் கீதா சீக்கிரமா வர முடியல.
நீங்க ஆபீஸுக்கு போறதும் போதும், ஏதாவது தினமும் சாக்கு போக்கு சொல்றதும் போறோம்.
ஏன் கீதா, நீ உங்க அம்மா வீட்லயும் இன்னும் 2 தங்கி இருந்துட்டு வந்திருக்கலாம்ல.
நீங்க மாமியார் மேல உள்ள அக்கறையில இப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க மருமக மேல உள்ள அக்கறையில, கீதா நீ வீட்டுக்கு போமா, சாப்பாடு இல்லாம உன் வீட்டுக்காரு கஷ்டப்பட போறாருன்னு அவங்க சொல்றாங்க.
அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீதான் அவருக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்லன்னு சொல்லி அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசைக்கு இருந்திருக்கணும்.
சரி சரி, வாங்க சாப்பிடலாம்.
இல்ல கீதா, நீ வீட்டுக்கு வந்துருக்க மாட்டேன்னு நான் ஹோட்டல்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்.
அப்படிங்களா? சரி, அப்ப நான் சாப்பிடுறேங்க.
இன்னும் நீ சாப்பிடலையா? ஏன் கீதா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன், இப்ப மணி என்ன ஆச்சு பாரு.
என்னங்க பண்றது, உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்.
சரி சரி, போய் சாப்பிடு. கீதா, கீதா.
என்னங்க?
என்ன கீதா படுத்துக்கிட்டே இருக்கிற, மணி 7 நான் ஆபீஸ் கிளம்பணும் இல்ல, நீ சாப்பாடு செய்யாம படுத்துக்கிட்டே இருக்கிற.
எனக்கு ஒரே மயக்கமா இருக்குங்க.
என்ன கீதா, என்ன சொல்ற? உடம்பு கூட லேசா சூடா இருக்கு,
தலைய கூட வலிக்குதுங்க.
என்ன இப்படி திடீர்னு? சரி, உனக்கு இப்போதைக்கு நான் மாத்திரை வாங்கிட்டு வந்து தரேன், போட்டுக்க. சாயந்தரம் சீக்கிரமா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்.
சரிங்க.
இரு இரு, நான் போய் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு அப்படியே உனக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு
வரேன். சரிங்க.
சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னு பியூன் சொன்னாரு.
மோகன், நீங்க என்ன பண்றீங்க? நேரா திருச்சி கிளம்பி போறீங்க. அங்க எங்க மாமியார் மாடியில் ஏறும்போது கால் இடறி கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள அங்கிருந்து இங்க கூட்டிகிட்டு வரணும். நீங்க அங்கே போனீங்கன்னா அங்கே என் மனைவி இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் ஒரு காரில் கூட்டிகிட்டு வந்துடுங்க. புரியுதுங்களா
சார்? அது வந்து
என்ன மோகன் தயங்குறீங்க? உங்களுக்கு நம்ம எம்டி கிட்ட சொல்லி உங்களோட நிரந்தர பணிக்காக சொல்லி வச்சிருக்கேன்ல, அநேகமாக இன்னும் 1 உங்களுக்கு அந்த சந்தோஷமான செய்தி கிடைச்சிரும்.
சார், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நாளைக்கு காலையில போய் கூட்டிட்டு வரட்டுமா சார்?
அட என்ன மோகன், நீங்க விவரம் புரியாத ஆளா இருக்கீங்க. நாளைக்கு வரைக்கும் அவங்க இங்க இருந்தாங்கன்னா உயிரோட இருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்க.
சரி சார், அப்ப நான் கிளம்புறேன்.
ஆ சரி சரி.
மோகன், எங்க அவசரமா போயிட்டு இருக்கீங்க?
அது சார், திடீர்னு மேனேஜர் திருச்சி வரைக்கும் போயிட்டு வர சொல்றாரு.
அதனால என்ன?
அதுக்கு இல்லை சார், வீட்டில் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் என்ன பண்றதுன்னே புரியல.
அப்படியா? அப்போ என்ன செய்ய போறீங்க?
அதுதான் ஒன்றும் புரியல சார்.
மோகன், அப்படின்னா ஒன்று செய்யுங்க.
என்ன?
நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போய் உங்க மனைவியை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி கொடுங்க, அப்புறமா திருச்சி கிளம்புங்க.
இல்லை சார், அப்புறம் லேட் ஆகிடும், அதனால நான் திருச்சிக்கு கிளம்புறேன். ஏன்னா எனக்கு இதனால நிரந்தர உத்தியோகம் கிடைக்க போகுது சார். நான் வரேன் சார். சபா, இந்த திருச்சிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. சே, ஒரே அலைச்சலா இருக்கு. வீட்டுக்கு போன உடனே குளிச்சுட்டு முதல்ல கீதாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். அட, வீடு பூட்டி கிடக்குதே, கீதா எங்க போயிட்டா? ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? அப்படித்தான் இருக்கும்.
மோகன்
வாங்க சார்.
என்ன மோகன், உங்க வீடு பூட்டி இருக்குன்னு பாக்குறீங்களா?
ஆமாங்க சார், என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா போல தெரியுது சார்.
மோகன், உங்க மனைவி கீதாவை நானும் என் மனைவியும் தான் நேற்று ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருக்கோம்.
என்ன சார் சொல்றீங்க?
ஆமாங்க மோகன், நீங்க நேற்று திருச்சிக்கு போகும்போது சொல்லிட்டு போனீங்களே, அதான் நான் நேற்று என் மனைவியோட உங்க வீட்டுக்கு வந்து உங்க மனைவியை பார்க்க வந்தேன். வந்து பார்த்தா பாவம் குளிர்ல நடுங்கி படுத்துட்டு இருக்காங்க அவங்க.
சார் ரொம்ப நன்றி சார்.
அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல போய் உங்க மனைவியை பாருங்க.
சரி சார்.
என்ன மோகன் இப்படி பண்ணிட்டீங்க?
என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் தான் நேற்று திருச்சிக்கு போயிட்டு வந்துட்டேனே சார்.
அட, அது இல்லையா, எம்டி கிட்ட நேற்று அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியோட ஃபைல கொண்டு போய் கொடுக்க சொன்னேன், அதை ஏன் கொண்டு போய் கொடுக்கல
சார்? அதுக்குள்ளதான் நீங்க என்ன திருச்சி போக சொல்லிட்டீங்களே.
அதுக்காக நீங்க ஆபீஸ் வேலையை பார்க்காம இருந்துடுறதா? சரி சரி, இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போங்க.
என்ன சார் இது?
உங்களை இப்போதைக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான கடிதம்
சார். எனக்கு வேலை நிரந்தரமாக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற வேலையையும் பறிச்சிட்டீங்களே சார்.
நான் என்ன செய்ய முடியும்? உங்களை போல வேலை செய்யாத ஆட்களை எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டு தண்ட சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு எம்டி உங்களை வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு
சார். நீங்க சொல்லித்தானே சார் நான் திருச்சிக்கே போனேன். அதை நீங்க எம்டி கிட்ட சொல்லிருக்கலாமே சார்.
ஆஹா, எம்டி கிட்ட சொல்லிட்டு என்ன மாட்டிக்க சொல்றீங்களா? சரிதான், உங்களுக்காக நான் மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தப்படணுமா
சார்? அதுக்காக இப்ப என்னோட வேலையும் போற அளவுக்கு செஞ்சிட்டீங்களே சார்.
இல்லன்னா என்னோட சேர்லயே ஆட்டம் கண்டிருக்கும்.
அதுக்காக எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்யலாமா சார்? வீட்டுல என்னோட மனைவி உடம்புக்கு முடியாம இருந்தும் கூட நான் உங்க வீட்டு வேலையை செஞ்சதே நீங்க எப்படியும் என்ன நிரந்தர உத்தியோகத்துல உட்கார வைப்பீங்கன்னு தான் சார். ஆனா இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சில பேரு உங்களை போலத்தான் நல்லா வேலையை வாங்கிட்டு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கையை விரிச்சிருவாங்க. நீங்களும் அதுல ஒருத்தர் தான்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு சார். நான் வரேன் சார்.
வேறுபாடு சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார். இதில் பங்கு பெற்றவர்கள் ஸ்ரீதர், ராஜபக்ஷா, ஜெயக்குமார், பிருந்தா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. செய்திகள்.
இந்தியாவின் டெல்லி உயர்முறை மாவட்டத்திற்கு புதிய துணை ஆயராக அருள்பணி தீபக் வலேரியன் தவ்ரா அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை 16 வெள்ளியன்று நியமித்துள்ளார். பங்குத்தந்தை மறைமாவட்ட இளையோர் அமைப்பு இயக்குநர், அருள்பணித்துவ பயிற்சி கல்லூரி இயக்குநர், முசாஃபர் ஆயருக்கு செயலர் உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்த இவர் பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் அந்தமான் ஆயர் பேரவையின் செயலராகவும் பணியாற்றியுள்ளார். முசாஃபர் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த டெல்லி புதிய துணையாய தீபக் வலேரியன் அவர்கள் 2015 முதல் ராஞ்சி புனித ஆல்பர்ட் கல்லூரியின் தலைவராக பணியாற்றியவர்.
லத்தீன் வழிபாட்டு முறை திருவழிபாட்டுச் சடங்கில், அதாவது ரோம் திருப்பலி நூலில்
1970 வெளியிடப்பட்ட சீர்திருத்தத்திற்கு முன் உள்ள சடங்கு முறைகள் திருவழிபாடுகளில் பயன்படுத்தப்படுவது பற்றிய புதிய விதிமுறைகளை தன் சொந்த விருப்பத்தினால் வெளியிடும் மோத்து புரோப்ரியோ என்ற அறிக்கை வழியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை 16 இவ்வெள்ளியன்று வெளியிட்டுள்ளார். த்ரதிசியோனிஸ் குஸ்தோதஸ், அதாவது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த மோத்து புரோப்ரியோ அறிக்கையோடு அது வெளியிடப்படுவதற்குரிய காரணங்களை விளக்கும் மடல் ஒன்றையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகின் அனைத்து ஆயர்களுக்கும் அனுப்பியுள்ளார். உலகின் அனைத்து ஆயர்களோடு மேற்கொண்ட ஆலோசனைகளுக்குப் பின் 1962 ரோமை திருப்பலி நூலை பயன்படுத்துவது குறித்த இந்த புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதாகவும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் தல ஆயர்களுக்கு மிகுந்த பொறுப்பு உள்ளது என்றும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார். தன் மறை மாவட்டத்தின் திருவழிபாட்டு வாழ்வை வழிநடத்துவதில் மேலான அதிகாரம் கொண்டவர் தல ஆயரே என்பதால் தன் மறை மாவட்டத்தில் 1962 திருப்பலி நூல் பயன்படுத்தப்படுவதை அவர் மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று கூறியுள்ள திருத்தந்தை இதில் ஆயர்கள் திருப்பிடத்தின் வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.
மேற்கு ஜெர்மனியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ள வேளை இப்பேரிடரில் பலியானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் ஒருமைப்பாட்டுணர்வையும் ஜெபங்களையும் தெரிவித்துள்ளார். இப்பேரிடரால் பாதிக்கப்பட்டோர், மீட்பு பணி மற்றும் இடர் துடைப்பு பணிகள் ஆற்றுவோர் ஆகிய அனைவரோடும் தான் ஆன்மீக முறையில் ஒன்றித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, அவர்கள் அனைவருக்கும் கடவுளின் பாதுகாப்பும் உதவியும் கிடைக்க வேண்டும் என்று தான் இறைவேண்டல் செய்வதாகவும் கூறியுள்ளார். ஜெர்மனியில் இப்பேரிடரால் பாதிக்கப்பட்டோருடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொண்டிருக்கும் தோழமை உணர்வையும் ஜெபங்களையும் குறிப்பிட்டு திருப்பிடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின் அவர்கள் ஜெர்மன் அரசு தலைவர் பிராங்க் வால்டர் அவர்களுக்கு ஜூலை 15 இவ்வியாழன் மாலையில் தந்தி செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்.
நிதி மேலாண்மை, பண மோசடிக்கு எதிரான நடவடிக்கை, பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்கப்படுவதை தடுத்தல் போன்ற விடயங்களில் உலக அளவில் மிக சிறந்த முறையில் செயல்பட்டு வரும் நாடுகளில் வத்திக்கானும் ஒன்று என ஆசிஃப் எனப்படும் நிதி கண்காணிப்பு மற்றும் தகவல் அதிகார உலகளாவிய அமைப்பு ஜூலை 16 இவ்வெள்ளியன்று வெளியிட்ட அறிக்கை கூறுகின்றது. 2020 உலகளவில் இடம்பெற்ற பணப்பரிமாற்றம் குறித்த ஆய்வறிக்கையை இவ்வெள்ளியன்று வெளியிட்டுள்ள ஆசிஃப் அமைப்பு நிதி மேலாண்மை குறித்த விடயத்தில் திருப்பிடம் மிகச் சிறந்த முறையில் செயலாற்றியுள்ளது என்றும் இவ்விடயத்தில் திருப்பிடத்தில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்படுகின்றது என்றும் கூறியுள்ளது.
டெல்லியில் அரசு அதிகாரிகளால் அழிக்கப்பட்டுள்ள சிறுமலர் கத்தோலிக்க ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உதவுமாறு ஃபரிதாபாத் ஆயர் குரியாகோஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியின் லாடோசாரா என்ற பகுதியில் சீரோ மலபார் வழிபாட்டு முறை கத்தோலிக்கரால் மேலாண்மை செய்யப்பட்டு வந்த சிறுமலர் கத்தோலிக்க ஆலயம் முறையான அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளது என்று கூறி அது ஜூலை 12 இத்திங்களன்று டெல்லி வளர்ச்சி திட்ட அதிகாரிகளால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து யூகா செய்தியிடம் கூறிய ஆயர் குரியாகோஸ் அவர்கள், இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ள நிலப்பகுதி 2006 விலைக்கு வாங்கப்பட்டு அவ்விடத்தில் ஆலயம் கட்டப்பட்டது என்றும் கடந்த 12 இவ்வாலயத்தில் திருவழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன என்றும் கூறினார்.
பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக போராடியவரும் புகழ்பெற்ற மனித உரிமை ஆர்வலரும் 40 மேல் நீதியை ஊக்குவித்தவருமான இந்திய கத்தோலிக்க அருள்பணியாளர் ஒருவர் தடுப்பு காவலில் இறந்தது இந்தியாவின் மனித உரிமைகள் பதிவேட்டில் என்றென்றும் ஓர் அழியாத கரையாக இருக்கும் என்று ஐநா அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். உடல் நலன் மற்றும் கோவிட் 19 பெருந்தொற்று பாதிப்புக்கு மும்பை மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் இம்மாதம் 5 மரணமடைந்த 84 வயது நிரம்பிய இயேசுபை அருள்பணி ஸ்டான்ஸ்வாமி அவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் மற்றும் தொடர்ந்து கேள்விகளால் நச்சரிக்கப்பட்டார் என்று ஐநா அதிகாரி மேரி லாலர் அவர்கள் கூறியுள்ளார். அருள்பணி ஸ்டான்ஸ்வாமி அவர்கள் ஏன் விடுதலை செய்யப்படவில்லை, ஏன் அவர் தடுப்பு காவலில் இறக்க வேண்டும் என்ற கேள்விகளை நான் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் எனவும் மேரி லாலர் அவர்கள் மேலும் எடுத்துரைத்துள்ளார்.
நேயர்களே, இத்துடன் விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.